கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்திருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களுடன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள சிலருக்கு என்னை அறிமுகம் இருக்காது, உங்களுக்காக என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பெயர் பிரபாகரன், நான் ஈரோட்டில் இருந்து வருகிறேன். என்னோடு ஈரோட்டில் 54 உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த எக்லிஷாவுடைய ஒரு ஊழியனாகவும் தேவன் ஒரு வாய்ப்பு தந்து வழிநடத்தி வருகிறார். இன்னைக்கு உங்கள் மத்தியில உங்களுடைய விண்ணப்பத்தின் பேர்ல இங்க வந்து தேவனுடைய வார்த்தையின் நித்தம் நிலைநிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறார். இந்த வேளையில ஈரோட்டில் என்னோடு உடன் ஊழியர்களாக இருக்கும் சகோதரர் கோபிநாத், சகோதரர் சரவணன் மற்றும் சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு விசேஷமான வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா ரொம்ப மூத்த சகோதரர்கள் முன்னிலையில புதிதான சகோதரர்கள் மத்தியில தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து வரவும் ரொம்ப விசேஷமா அவருடைய ராஜ்யத்து குறித்து பேசவும் கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுக்கிற சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த ஒரு உன்னதமான ஊழியம், இந்த ஒரு மகிமையான ஸ்லாக்கியம், இதுக்கே எந்த விதத்திலும் என்னை நான் தகுதி உள்ளவனாக நினைக்கவில்லை. ஆனாலும் தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நம்ம வெட்கப்படக்கூடாது. வெட்கப்படாத ஊழியனாக சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். இந்த இரண்டு வசனங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நினைவு கூற வேண்டிய வசனங்கள். ரோமர் 1:16 மற்றும் 2 தீமோத்தேயு 2:15 வசனங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில தேவன் இந்த நாளை அவருடைய மேலான வார்த்தைகளை தியானிச்சு அவருடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அவருடைய கரம் நம்மோடு கூட பலமாய் நம்மை வழி நடத்தும். நம்முடைய பிரயாசங்கள் நம் எல்லோருக்கும் இந்த பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்பி நாம இந்த பாடத்துக்குள்ள நாம கடந்து செல்வோம். இப்பொழுது ஒரு சின்ன முன்னுரை மாத்திரமே உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே. சோ இந்த வாய்ப்பு சகோதரர்கள் முன் வைக்கும் போது சகோதரர் ஜானி அவர்கள் தான் நம்ம இடத்துல பேசினாங்க. அதாவது இந்த ஒரு கூடுகையில வேதாகம காலக்கணக்கு குறித்தும் கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் பிரசன்னத்தை குறித்தும் அந்த பிரசன்னத்துல அவருடைய ராஜ்யம் துவங்கி இருப்பதை குறித்தும் சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீரும் வகையில அவர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில நம்முடைய பங்கு இருக்கணும் என்று தான் சகோதரர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த ஒரு நோக்கில தான் இன்டென்ஷன்ல தான் நாம இங்க உங்கள் முன்பு அங்க வந்திருக்கிறோம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான வாய்ப்பு. ஏன்னா கடந்த மாதம் கூட இதே ஒரு வாய்ப்புல சென்னையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில பேசுவதற்கு கூட தேவன் வாய்ப்பு தந்தார். சோ இது ஒரு உன்னதமான வாய்ப்பு, ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தான் நான் நினைக்கிறோம். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்புகள்ல சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்கள் குறித்து பேசணும் என்று நாம் நினைக்கும் போதே இது ஒரு விசேஷமான சோதனை. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் உள்ள இருக்கிறவங்களுக்கு, வேத மாணவர்கள் என்று சொல்லி இந்த பூமியில இப்ப இருக்கக்கூடிய பாதகங்கள் மத்தியில இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில இந்த தலைப்புகளை குறித்து ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் இருக்குது என்று பார்க்கும் பொழுது என்னுடைய தாழ்மையான கருத்து, அது ஒரு அருமையான அறிகுறி, நம்ம மேல ஒரு விசேஷமான சோதனை காலம் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு சுருக்கமா ஒரு வரலாறு நான் சொல்லணும், ஹிஸ்டரி. அது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்டரி. ஏன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வேத மாணவர்கள் என்று சொல்லி 1874 வருடத்தில் இருந்து இருக்கிற இந்த மூவ்மெண்ட், இந்த ஒரு இயக்கம் நம்ம சொல்லலாம் தமிழ்ல. இவர்கள் பத்தி நாம பார்க்கும் போதே சகோதரர் ரசல் அவர்களுக்கு பின்னால அவர் மூலம் தேவன் ஏற்றக்கால ஆகாரமா தந்துட்ட சத்தியங்களை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள் தான் இந்த வேத மாணவர்கள். இந்த வேத மாணவர்களுடைய துவக்கம், பிகினிங் ஸ்டேஜ், இந்த தலைப்புகள் குறித்து இப்படி இல்லை. இந்த தலைப்புகள் குறித்து மிக தெளிவா, மிக உறுதியா, முழு திடனுடன் இந்த உலகத்தின் மத்தியில இந்த தலைப்புகளை சாட்சியாக அறிவித்தவர்களே வேதமானவர்கள் தான். அவங்கள தான் இன்னைக்கு நாம ஒருவேளை 130 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய அங்கங்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தரேசனுடைய வந்திருத்தல அவ்வளோ வல்லமையா ஆரம்பிச்சுட்ட அந்த ஊழியம், அவ்வளோ உறுதியாக இருந்துட்ட அந்த உபதேசங்கள், அதுல உறுதியாக இடம்பெற்ற சகோதர சகோதரிகள், அவங்களுடைய ஃபாலோயர்ஸா பின்னடியார்கள் நம்ம வந்திருக்கும் போது நமக்குள்ள இப்போ அதுவும் இந்த முடிவு காலத்துல இந்த அஸ்திபாரமான அடிப்படையான உபதேசங்கள் மேல சந்தேகம், குழப்பம், அது ரொம்ப வருந்தத்தக்கது. ஆனாலும் நம்ம ரொம்ப அன்புடன், ரொம்ப தாழ்மையில நம்முடைய சகோதரர்களுக்கு அந்த ஒரு உதவி செய்வதற்கு நம்ம முன் வருகிறோம். இது நான் உங்கள் மத்தியில் அங்க பேச விரும்புகிறேன். ஆனா இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது? ஒருவேளை வேதாகம காலக்கணக்கு, பைபிள் குரோனாலஜி, இரண்டாம் பிரசன்னம், செகண்ட் பிரசன்ஸ், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி கிங்டம், இதுல எப்படி ஒரு குழப்பம், எப்படி ஒரு சந்தேகம், ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில உருவாச்சு என்று பார்க்கும் போது சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்கள் அநேகருக்கு அது தெரியும், ஆனாலும் நினைவுபடுத்திட்டு அதன் அடிப்படையில நாம தொடரலாம். 1874 இருந்து இந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் போது சகோதரர் ரசல் அவர்கள் மற்றும் அவரோடு இருந்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் சபை மகிமை அடைவது குறித்தும், கண்ணுக்கு தெரியற மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் பாகம் பூமியில ஸ்தாபிக்கப்படுவதை குறித்தும் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு 1914 வருஷத்தின் மீது இருந்துச்சு. சில இணையான விஷயங்களை அடிப்படையாக வைத்து, சில பேரலல் ப்ரூஃப்ஸ் வைத்துட்டு இந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அது நடக்கல, அது போயிட்டு போச்சு. ஆனா அதுக்கான காரணம், அதனால நம்மளுடைய அடிப்படையான அஸ்திபாரமான உபதேசங்கள்ல ஏதாவது குறைவு இருக்குதா என்கிற விஷயங்கள் பத்தி சகோதரர் ரொம்ப தெளிவா அப்ப இருந்த பரிசுத்தவான்களுக்கும் தெளிவுபடுத்தினார், உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் அவைகள் பொருந்தும். இதெல்லாம் இரண்டாவது வால்யூம். முன்னுரையில நீங்க பார்க்கலாம். செகண்ட் வால்யூம் ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட்ல எதின் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது ஏன் வந்து நிறைவேறாமல் போச்சு. சுருக்கமா சகோதரர் சொல்லும் போது, வசனங்கள் நேரடியாக சொல்லாததை நாம் எதிர்பார்ப்போம், அது நம்ம தப்பு. வசனங்கள்ல இல்ல, தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஏற்ற வேலையில நிறைவேறுகிற விஷயத்துல எந்த மிஸ்டேக் இல்ல. நாம் வேதம் அங்கீகரிக்காத சில விஷயங்களை எதிர்பார்த்தோம், அது இல்லை என்று இருக்கும் போது அது நாம இப்ப புரிந்து கொள்ளுகிறோம். சோ தேவன் அது ஏற்ற காலத்துல ஏற்ற விதத்துல அவர் செய்வார். ஆகிலும் நாம் கொண்டிருக்கிற வேதாகம காலக்கணக்கு, அந்த காலக்கணக்கை அடிப்படையாக வைத்துட்டு நாம் விசுவாசிக்கிற கால தீர்க்க தரிசனங்கள், இதுல இது தப்பு இது சந்தேகம் என்று சுட்டி காண்பிப்பதுக்கு ஒன்று கூட இல்லை. நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த குரோனாலஜி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் மிக மிக துல்லியம். சகோதரர் வந்து அங்க தெளிவாக அங்க சொல்லியிருக்கிறார். ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தான், சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம மத்தியில நம்ம அருமையான சகோதர சகோதரிகள் மத்தியில இந்த தலைப்புகள் குறிச்சு பல விதமான நிலைப்பாடுகள் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. சோ எப்போ இந்த ஒரு சின்ன சம்பவம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்டரியில நடந்துச்சோ, அதுக்கு பின்னால செகண்ட் வால்யூம்ல சகோதரர் மூலம் வெளிப்பட்டுட்ட அந்த வேதாகம காலக்கணக்கு குறிச்சு அநேக விதமான கருத்துக்கள் சகோதரர் மத்தியில புதிதாக தோன்ற ஆரம்பிச்சுது. நிறைய பேர் அதுல மாற்றம் சேஞ்சஸ் வேணும் என்று சொல்லி சில முக்கியமான மாற்றங்கள் பண்ணி புது வேதாகம காலக்கணக்கு என்று நிறைய வந்துச்சு இந்த ஒரு 80-90 வருஷங்கள்ல. அதனால சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு புதிதாக சத்தியத்துக்குள்ள வர சகோதர சகோதரிகள், ஒருவேளை அந்த பிகினிங் ஆஃப் தி மூவ்மெண்ட் அப்படின்னா வேத மாணவர்களுடைய அந்த துவக்கம் காலம், அந்த காலம் அந்த காலத்தின் போதனைகள் அந்த காலத்தின் சத்தியங்கள் பார்க்காமல் இடையில நடந்துட்ட இந்த மாற்றங்கள், இதன் பின் அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்கு இதுல ஒரு தெளிவில்லாத நிலைமை அங்க வந்துருது என்றுதான் பார்க்கிறோம். அந்த ஒரு நிலை தான் இன்னைக்கு நம்ம மத்தியில காணப்படுறதா நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில சகோதரர்கள் அதுல அவர்களுடைய சுயமான கருத்துக்களை பகிரங்கமா சொல்றாங்க, ஆனா அநேகர் அறியாமையில குழப்பத்துல தான் அங்க இருக்கிறாங்க. சோ இது குறிச்சு ஒருவேளை உங்கள் மத்தியில தேவன் எனக்கு இன்னைக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பின் மத்தியில என்னுடைய தாழ்மையான கருத்து உங்க எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் படிக்கு நான் அங்க முன்வைக்க விரும்புகிறேன். அப்போ புது கால கணக்குகள், புது சிந்தனைகள், இது பற்றின புத்தகங்கள், இது பற்றின போதனைகள் அதிகமாக நமக்கு மத்தியில ஒரு சோதனையாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த சமயத்துல நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், எப்படி இந்த விஷயங்களை குறித்து ஒரு தெளிவான முடிவு, அந்த முடிவின் அடிப்படையில விசுவாசம், விசுவாசத்தின் அடிப்படையில வைராக்கியம் கர்த்தருக்காக நாம ஏறெடுக்கலாம் என்பது தான் நான் உங்களுக்கு மத்தியில சற்று நேரம் நான் அங்க பேச விரும்புறேன். ஆனாலும் நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புல நிச்சயமா நீங்கள் கேட்காத புது விஷயங்கள் என்னால் பேச முடியாது. ஏன்னா உங்கள் மத்தியில தேவன் வல்லமையா வழி நடத்திருக்கிறார். அநேக சகோதரர்கள் உங்கள் மத்தியில வந்திருப்பாங்க, பெரிய சகோதரர்கள், எல்லாம் எல்லா விஷயங்களும் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு புது விஷயம் நான் உங்கள் மத்தியில வைக்க முடியாது. தேவன் இந்த காலத்தின் பரிசுத்தவான்களா நமக்கு என்ன அவருடைய வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, என்ன நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை மீண்டும் சுட்டி காண்பிக்க மாத்திரமே எனக்கு வாய்ப்புள்ளதாக நான் விசுவாசிக்கிறேன். அதனால் சகோதர சகோதரிகளே, ரொம்ப தாழ்மையா என்னுடைய கருத்துக்கள் நான் அங்க உங்கள் முன்பு நான் அங்க வைக்கிறேன். ஆனா எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று நான் பேசணும் அப்படின்னா, எதின் அடிப்படையில இங்கு பேசணும் என்று யோசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் தான். அந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு மெடிடேஷன் நமக்கு ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம்.
நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன்.
ரெண்டு தீமோத்தேயு மூன்று பதினான்கு.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
போதும். நீ கற்று நிச்சயத்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாயே. இது மிக முக்கியமான வசனம் தேவனுடைய ஜனங்களுக்கு. எந்த இந்த சுவிசேஷத்துல யாரா இருந்தாலும் இது உறுதியா பற்றி கொள்ளணும். ரொம்ப விசேஷமா இந்த யுகத்தின் முடிவுல, முடிவு காலத்துல நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற காத்து கொண்டிருக்கிற இந்த வேலையில சோதனைகள் சகோதரர்கள் மத்தியில அதிகமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்படுகிற இந்த காலத்துல சகோதர சகோதரிகளே, எல்லா விதத்திலயும் நாம எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும்னா இந்த வசனம் நாம உறுதியா புரிச்சு கொள்ளலாம். என்ன இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட், கருப்பொருள்? நீங்க ஏற்கனவே கற்று நிச்சயத்துக் கொண்டவைகள்ல உறுதியா இருங்க. ஆனா உறுதியா இருக்கிறது மூணாவது ஸ்டெப். அதுக்கு முன்னால ரெண்டு ஸ்டெப் இருக்குது. அதுக்கு முன்னால் நீங்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய சத்தியம் ஒவ்வொரு விஷயத்திலையும். என்ன ஒவ்வொரு மிக முக்கியமான டாக்டரின்ல வசனம் சொல்லுவது என்ன முதல்ல கற்றுக்கொள்ளும். அப்படின்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து பகுத்து நிதானிச்சு புரிந்து கொள்ளணும். சும்மா இல்ல, அதுக்கு ஒரு ஒரு பெரிய எஃபர்ட், மிகப்பெரிய பிரயாசம் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவருடைய ஆழங்கள், the deep things of God, தேவனுடைய ஆழங்கள் அதுக்குள்ள போய் வரணும். அந்த மெய்யான விஷயங்களை நாம புரிந்து இருதயத்துல பெற்றுக்கொள்றது. சோ முதல்ல கற்றுக்கொள்ளுங்க, அதற்கே உரிய பிரயாசம் எடுத்து. நெக்ஸ்ட், நீங்க கற்றுக்கொண்டவைகள் தான் சத்தியம் என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் நிச்சயத்து கொண்டு அதுல நீங்க உறுதியா நில்லுங்க. இது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்முடைய விசுவாசம் எல்லா கோணத்திலையும் சோதிக்கப்படும் போது இந்த வசனம் நம்ம உறுதியா பற்றிக்கொள்ளணும். ஏன்னா அருமையா இருக்கு வசனம். ஏன்னா நீங்க இத யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வசனம் பாருங்க எப்படி முடிக்கிறார். நம்முடைய பெரிய போதகர், நம்முடைய ரட்சகர் கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில வந்திருந்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில அவர் போஜனம் பகிர்ந்து அளித்து வர இந்த காலத்துல அவர்கிட்ட இருந்துதான் இதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கோம். எவ்வளோ நிச்சயமா இருக்கும் அந்த சத்தியங்கள், எவ்வளோ உறுதியா அதுல நாம அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போ கொஞ்சம் பின்னால போய் நம்ம பார்க்கலாம். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் அ பைபிள் ஸ்டூடெண்ட், ஒரு வேத மாணவர்களாக நாம இந்த காலத்துக்கே உரிய சத்தியமாக எதை கற்று நிச்சயத்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே? சில அடிப்படையான விஷயங்கள் தான் உங்களுக்கு நினைவுபடுத்த இந்த சமயத்துல விரும்புறேன். சோ இப்படிப்பட்ட மிக முக்கியமான உபதேசங்களின் மீது ஒரு குழப்பமும் ஒரு சந்தேகமான பார்வையும் பரவலா வரும்போது அனுமதிக்கப்படும் போது மாற்று கருத்துக்கள், மாற்று வியாக்கியானம், ஆல்டர்னேட்டிவ் இன்டர்பிரேஷன் மாதிரியெல்லாம் வரும்போது எந்த மனநிலை நமக்கு வந்து பாதுகாப்பு, என்ன ஒரு மென்டல் ஆட்டிடியூடு வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும், எப்படி பாக்குறது இந்த விஷயங்களை, இந்த வினோதமான விஷயங்களை நாம சகோதர சகோதரிகளே? சோ நமக்கு அதுதான் சொல்றோம், ஒரு அஸ்திபாரம் இருக்கு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னா வேத மாணவர்கள் என்று சொன்னா ஒரு அஸ்திபாரம் இருக்கு. அது நாம நல்லா அங்க புரிந்து கொள்ளணும். சகோதர சகோதரிகள், இங்க இருக்கிற சகோதரர்கள்கிட்ட சகோதரிகள்கிட்ட ஒரே கேள்வி, அதுக்கு மாத்திரம் நீங்க பதில் சொல்லுங்க போதும். அது வைத்து மீதி நேரம் முழுக்க நாம தியானிக்கலாம். உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 வாசிச்சு கேட்கப்படுற அந்த ஒரு கேள்விக்கு இங்க உள்ள சகோதர சகோதரிகள்ல யாரேனும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க போதும். இது உங்களுக்கு முன்வைக்கிற ரெக்வஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்துல ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள் என்று சொல்லி எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தயத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்று 7 சபைகள் நாம பார்க்கிறோம். உங்களுக்கு கேள்வி என்னன்னா, ரொம்ப சிம்பிள் கேள்வி தான், இந்த 7 சபைகள் எது கிடையாது? இங்க இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங். 7 சபைகள் எது கிடையாலும் இங்க இருக்கிறவங்க தான் கேட்டோம். பிரதர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் கேட்டோம், வேற ஒன்னும் இல்லை. சோ இந்த வசனம் பார்க்கும் போது இந்த 7 சபைகள் நமக்கு நல்லா தெரியும். இந்த 7 சபைகளும் 7 கால பகுதிகளை குறிக்குது. 7 time periods, 7 காலகட்டங்கள் குறிக்குது. என்ன 7 காலகட்டங்கள் அப்படி கேட்டோம்னா, சுவிசேஷ யுக சபை கடந்து வரும் 7 கால பகுதிகள், சரியா இல்லைங்களா? The Gospel Age Church, சுவிசேஷ யுக சபை கடந்து வர 7 கால பகுதிகள். இதுல இருக்கு இந்த சுவிசேஷ யுக சபையின் என்டயர் ஹிஸ்டரி, முழு சரித்திரம், வரலாறு. பரவாயில்ல, இது சுவிசேஷ யுகத்தின் 7 கால பகுதிகள். இந்த சுவிசேஷ யுகத்தின் சபை கடந்து வர 7 கால பகுதிகள்னா, 7வது சபை லவோதிகேயா எதை குறிக்கணும்? இப்போ இருக்கிற கால பகுதியை குறிக்கணும். அதாவது சபை கடந்து வர கடைசி கால பகுதி லவோதிகேயா. அந்த கால பகுதி ஏற்கனவே துவங்கிருச்சா இல்லையா? துவங்கிருச்சு. வருஷம் சொல்ல முடியுங்களா? இல்ல, துவங்கின வருஷம்
கேட்டேன்.
1874 இந்த 7வது சபையின் காலம், லவோதிகே சபையின் காலம் துவங்கி இருக்குது. அந்த சபையின் அங்கங்களா தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல வந்து போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்ற பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய பலிகளை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலத்து பரிசுத்தவான்கள் என்ற வாய்ப்புல சகோதர சகோதரிகள், சோ இந்த 7 சபை 7 கால பகுதினா, 7வது சபை லவோதிகேய கால பகுதி, நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த கால பகுதி. இது புரிஞ்சுட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளும். இந்த காலப்பகுதி பரிசுத்தவான்களுக்கு ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 மற்றும் 20 வாசி.
லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியம்
பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான செய்தி. அந்த செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அந்த செய்தியில முக்கியமான விஷயம் என்னன்னா, வசனம் 20,
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்.
பாருங்க, இது நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் வசனம், அவ்வளவுதான். இந்த கால பகுதியில ஒரு முக்கியமான விஷயம் கர்த்தர் இயேசு சொல்றாங்க, இதோ வாசற்படியில நின்னு கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள பிரவேசிச்சு அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நிதானமா இந்த வார்த்தைகள் பகுத்து பார்த்தோம்னா இந்த காலத்துக்கு உரிய மெசேஜ், செய்தி, இந்த காலத்துல நிறைவேறுகிற தேவனுடைய முக்கியமான திட்டம் அழகாக புரியும். சிம்பிளா சொல்றார், இதோ வாசற்படியில நின்று. அப்படின்னா இது யார் பேசுறார்? கர்த்தராகிய இயேசு பேசுறார். இந்த கால பகுதியில அவர் வந்துட்டார் வாசல் கிட்ட, அவர் வந்து இருக்கிறார். ரொம்ப சிம்பிள் எடுக்கலாம் நம்ம வசனங்கள். தேவனுடைய சத்தியம் அப்படித்தான் இருக்கும், ரொம்ப எளிமை, ரொம்ப தெளிவா இருக்கும், அதே சமயத்துல உறுதியா சொல்லும். சோ இந்த காலத்துக்கு காலத்துல நிறைவேறுகிற மிக முக்கியமான விஷயம் அந்த முதல் வார்த்தை சொல்றது, கர்த்தர் இயேசு வந்து இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இருக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க நான் கேட்ட முதல் கேள்விக்கு சொன்ன பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா, ஏழு சபை ஏழு காலப்பகுதினா, ஏழாவது காலப்பகுதி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதினா, இந்த காலப்பகுதியில இதுதான் சம்பவிக்கும். நான் முதலாவது வந்திருப்பேன். நெக்ஸ்ட், வந்தது மாத்திரம் இல்ல, நான் வந்திருக்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு சட்டத்தின் மூலம் அறிவிப்பேன், தெரிவிப்பேன். இது இரண்டாவது முக்கியமான விஷயம். ஏன்னா கதவுக்கு பின்னால வந்திருக்கிறவரை கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா வந்திருக்கிறவர் நான் வந்திருக்கிறேன் நமக்கு தெரிவிக்கணும்னா என்ன பண்றாரு? கதவை தட்டி ஒரு ஒரு சத்தம் கொடுக்கிறார். அந்த சத்தம் கேட்கிறவங்க இந்த கதவுக்கு இந்த பின்னால் இருக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, நாம் எதிர்பார்த்தவர் இதோ வாசல்ல நிக்கிறார், நாம் செய்ய வேண்டியது கதவு மாத்திரம் திறக்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான விஷயம் எடுத்து கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் பிரசன்னம், இரண்டாம் பிரசன்னம் பத்தி அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றார். ஆனா இங்க சிந்திக்கணும், கர்த்தர் இயேசு வந்திருக்கிறார், வந்திருக்கிற விஷயத்த எதின் மூலம் வெளிப்படுத்துறார்னா, சத்தம், ஒரு சத்தம். அது ஒரு அடையாளமா பேசும் போது கதவு தட்டுற சத்தம் சொல்லிட்டாரு. ஆனா அதையா நம்ம ஆவிக்குற வகையில புரிஞ்சுக்கும் போது கர்த்தர் இயேசு வந்து இருப்பதை அவர் அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய உண்மையா அவரை உண்மையாக பின்பற்றுகிற பரிசுத்தவான்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறார்னா, பை டைம் ப்ராபசிஸ், கால தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவருடைய பிரசனத்திற்கான அடையாளங்கள், இதுதான் காமிக்கிறார். ஏன்னா அதன் மூலம் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இதோ நான் உங்கள் மத்தியில என்னுடைய இரண்டாம் பிரசனத்துல வந்து பிரசனமாயிருக்கிறேன், பாருங்க. அந்த தீர்க்க தரிசனங்கள் தானியேல் 1335 நாள் பாருங்க, தீர்க்க தரிசனம் காண்பிக்குது பாருங்க, இதோ நான் உங்கள் மத்தியில வந்து இருக்கிற விஷயத்த பாருங்க. 6000 வருஷம் வேதாகம கால கணக்கு ஆதாம் விழுந்து போனதுல இருந்து கரெக்டா நான் வந்த வருஷத்துல முடிஞ்சிருக்குது, இப்போ 7000 வருஷம் ஆரம்பிச்சிருக்கு, பாருங்க. நீங்க காமிக்கிறார் பாருங்க, ஜூப்ளி அதுல பாருங்க, நான் தெளிவா வந்திருக்கிற விஷயம் உங்களுக்கு ஜூப்ளி கூட காண்பிக்குது. அந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள், இலை பாறுதலின் காலங்கள் வந்திருக்குது, நான் வந்திருக்கிற உங்கள் மத்தியில. இன்னும் மத்தேயு 24 அதிகாரத்துல சொல்லிட்ட அத்தனை அடையாளங்கள், சீஷர்கள் கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுடைய வந்திருத்தலுக்கும் அடையாளம் என்ன? அந்த அடையாளம் எல்லாம் காமிக்கிறார் கண்ணு முன்னால். இன்னைக்கு டெய்லி பேப்பர்ல அதுதான் ப்ரூஃப் நமக்கு. இன்னைக்கு பார்க்கிற அந்த தலைப்பு செய்திகள் எல்லாம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதல் தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த பிரசன்ஸ்க்கான ப்ரூஃப்ஸ் அங்க கொடுக்கிறார். பாருங்க, இதெல்லாம் தான் அந்த சத்தம். அதாவது குரோனாலஜி, டைம் ப்ராஃபசிஸ், நிறைவேறுகிற அடையாளங்கள், இதெல்லாம் அவர் கொடுக்கிற சத்தம். சத்தம் இப்ப என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிறவங்க அந்த சத்தம் கேட்கணும். கேட்கும் போது அவர் வந்துட்டாரா வரலையா குழப்பம் தேவையில்லை. சத்தம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அவரே வந்துட்டார். வந்து இருக்கும் போது தான் அவர் அந்த சத்தமே எழுப்ப முடியும். இதுக்கு முன்னால இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த மாதிரி வெளிச்சம் தரலையே. இப்பதான தருது, இப்பதான இந்த தீர்க்க தரிசனங்களுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு கிடைக்குது. இப்பதான இந்த அடையாளங்கள் எல்லாம் கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்குது. ஏன் வந்துட்டார்? வந்திருக்கிறதுனால அதைய தெரிவிக்கிறார். எப்படியெல்லாம் தெரிவிக்கணுமோ தெரிவிக்கிறார். இதெல்லாமே வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இருக்கிற முக்கியமான விஷயம். சகோதர சகோதரிக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். ஆனா ரொம்ப அருமையான வசனம் இது. ஒருவன் அப்படின்னா இது ஒவ்வொருத்தருக்கும் சோதனையா இருக்க போகுது. இந்த விஷயம் இந்த காலத்து பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நபருக்கும் இட் இஸ் கோயிங் டு பி அ சிவியர் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு மிகப்பெரிய சோதனை, விசுவாசத்துக்கான பரீட்சையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயங்களை வெளிப்படுத்துறேன். ஆனா நீங்க அதை கேட்டு கதவு திறக்கணுங்க போது உங்களுடைய மனதின் கதவுகள் திறங்க. உங்க மனதுல வந்திருக்கிற மணவாளன் ராஜா அவரை உணர்ந்து அவரை வரவேற்க ஆயத்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா தான் நம்ம சிந்திக்க வச்சுட்டோம் உங்களை. ஏழு சபை ஏழு காலம்னா, ஏழாவது சபை ஏழாவது காலம்னா, அந்த காலம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம்னா, இந்த காலத்துல நிறைவேறுகிற விஷயம் இதோ நான் வாசற்படியில வந்து நின்னு கதவை தட்டுறேன். சகோதர சகோதரி, நாம புரிஞ்சுக்கல எந்த கஷ்டமே நமக்கு இல்லை. சோ இது புரிஞ்சுக்கொள்ளும் போது இன்னும் சில விஷயங்களும் நமக்கு உறுதியாகும். சோ இப்படி கர்த்தர் இயேசு இந்த காலத்துல நம்ம மத்தியில வந்து இருக்கிறது உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதுல எந்த குழப்பம் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அது கூட கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு, புரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லிட்டு அப்படி இல்ல, அதை நம்ம முழுசும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் போது அதுக்கு தேவனுக்கு நன்றி. ஆனா அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்த விஷயம், இதை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா சகோதர சகோதரிகளே, அப்படி இரண்டாம் வந்திருத்தல்ல கர்த்தர் இயேசு வந்திருக்கும் போது செய்யற மொதல் விஷயம் சொல்லணும்னா, வசனம் எடுங்க மத்தேயு 24:45-47 வசனம்.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உறுதி நம்புறோம், விசுவாசிக்கிறோம் என்பவர்கள் சிந்திக்க வேண்டிய நெக்ஸ்ட் விஷயம், வந்திருக்கிற கர்த்தர் செய்யற ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, ஏற்ற வேலையில தன்னுடைய வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிப்பதற்கு எஜமான் ஒரு உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுப்பது மாத்திரமில்ல, அவருக்கு தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேல உரிமை கொடுக்கிறார். இது என்ன விஷயம்? எஜமான் கர்த்தர் இயேசு, அவருடைய வேலைக்காரர்கள், லவோதிக்க சபையின் காலத்து பரிசுத்தவான்கள், நீங்க நான் அந்த வாய்ப்பில் இருக்கோ தேவ கிருபையில. எஜமான் இந்த வேலைக்காரருக்கு வேலைக்காரரோ போஷிக்க, ஏற்ற வேலையின் போஜனம் கொடுத்து போஷிக்க, உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு ஊழியக்காரன் வைக்கிறார். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த காலத்து பரிசுத்தவான்கள் இந்த காலத்துக்கே உரிய சத்தியத்தினால போஷிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துறார், ஒரு மனுஷனை பயன்படுத்துறார். அது தெளிவு வசனத்துல. எஜமான் வேலைக்காரர் ஒரு ஊழியம் பாருங்க. கர்த்தர் இயேசு இந்த காலத்து பரிசுத்தவான்கள் இவங்கள் கூலியம் செய்ய ஒரு பாத்திரம், ஒரு மனுஷன் அவரே தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேல அதிகாரம் கொடுக்கிறார். அந்த சத்திய வசனங்கள் இதன் மீது அவருடைய காலத்தில் என்னெல்லாம் வெளிப்படணுமோ அந்த முழு விஷயங்கள் அவருக்கு அங்க வெளிப்படுத்துறார். இல்ல, நான் ரொம்ப அடிப்படை விஷயங்கள் தான் உங்கள் மத்தியில ரொம்ப தாழ்மையா நான் முன்னு அங்க வைக்கிறேன். எவ்வளவு தெளிவா இருக்கு சகோதர சகோதரி, என்ன கஷ்டம் நமக்கு வேணாம் இதுல. சோ அந்த உண்மையும் விவேகம் உள்ள அந்த ஒரு ஊழியக்காரன் நம்ம எல்லோருக்கு தெரியும், அவர் தான் லவோதிக்கே சபையின் தூதன். லவோதிக்கே சபை காலத்து பரிசுத்தவான்களுக்கு தேவன் பயன்படுத்துற பாத்திரம் சகோதர ரசல் அவர்கள் தெரியும். ஆனா இந்த வார்த்தை சொல்லும் போது, ஒரு வேளை ஒரு மனுஷனை நாம உயர்த்தி வைக்கிறதாக நினைக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அப்படி நினைக்கிறதுக்கு முன்னால நாம் இன்னொன்னு நினைக்கணும், தேவன் பயன்படுத்துற பாத்திரங்களுக்கு எவ்விதமான பாத்திரமா அவங்க இருக்கிறாங்களோ அதுக்கே அவங்க கனம் மகிமை நாம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தேவனுடைய கருத்துல பாத்திரங்கள், நம்ம மத்தியில கூட அந்த மாதிரி தேவனுடைய கருத்துல இருக்கிற பாத்திரங்கள் இருக்காங்க, கொடுக்கணும் அந்த கனம். ஆனா நிச்சயமா தேவனுக்கு மேல இல்ல, கர்த்தர் இயேசுக்கு மேல இல்ல, அதுவும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா கொடுக்கணும், அது நம்ம அதுதான் நாம அங்க செய்ய விரும்புறோம். சோ அந்த மாதிரி ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு அருமையா தீர்க்க தரிசனமா கூட இருக்குது. எசேக்கியல் 9 வாசிங்க. எசேக்கியல் 9 வசனம் 3-4 வசனம்.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு எழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார்.
ஆமா, நான் 2-3 வாசிக்க சொன்னேன், ஆனா சிஸ்டர் 4 வாசிச்சாங்க, ரொம்ப நல்லது. 4 கூட நம்ம தியானிக்கணும். சோ இது அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன கர்த்தர் இயேசுனுடைய 2 வந்திருத்தல அவர் தேர்ந்தெடுக்கிறத பத்தி தீர்க்க தரிசனமாக இருக்கு. சோ அங்க நாம பாக்குறோம், அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபியின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில வந்து சணநூல் அங்கீகரித்து தன் அறையில கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்த புருஷனை கூப்பிட்டது. என்னங்க இது இந்த விஷயம்? அதாவது தேவனுடைய மகிமை கேருபின் மத்தியில இருந்து புறப்பட்டு ஆலயத்தினுடைய வாசற்படிக்கு அங்க வந்து நின்று சணநூல் அங்கீகரித்திருந்த மனுஷனை கூப்பிட்டது. இதுக்கு அடையாளம், அருமையான அடையாளம், அந்த மகிமை, தேவனுடைய மகிமை, கர்த்தராகிய இயேசு கேருபின் மத்தியில இருந்து புறப்பட்டு போது ஆசரிப்பு கூடாரத்துல கேருபீன்கள் எந்த இடத்துல இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லைங்களா? அது எதுக்கு? நிழல், பரலோகத்துக்கு நிழல். பரலோகத்துல இருந்துட்டா தேவனுடைய மகிமையான கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வருதல் இரண்டாம் வருகையில எங்க வரார்? ஆலயத்தின் வாசற்படியில இந்த பூமிக்கு, இந்த பூமிக்கே வரார், பூமிக்கே வரார். இரண்டாம் வருகையில வந்தபோது செய்யற முத வேலை என்னன்னா, சணல் நூல் அங்கி தரிச்ச புருஷனை, தன் கையில கணக்கனுடைய மைக்கூடு வச்சிருந்த அந்த புருஷனை கூப்பிடுறார். அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். சகோதரர் ரசல் அவர்களை இந்த லவதிக்கிய சபையின் காலத்து ஊழியனாக தேர்ந்தெடுக்கிற விஷயம் எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு பியூட்டிஃபுல் இது பாருங்க. சோ இது ஒரு டிவைன் செலக்ஷன். தேவன் மிக முக்கியமான ஒரு காலத்துல முக்கியமான ஒரு வேலை செய்ய முக்கியமான ஒரு பாத்திரமா அவர் அங்க தேர்ந்தெடுக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ அவர் பரிசுத்தம் உள்ளவரா, அதாவது பலவீனமான சந்ததியில இருந்துட்டாலும் அந்த ஊழியத்துக்கு உகந்தவரா இருந்தார், உண்மையுள்ளவரா இருந்தார், அதை செய்து முடிப்பார், அதற்கே உரிய வாய்ப்புகள் பெற்றிருந்தார். எல்லாம் அந்த வசனத்தில் இருக்கு. சணல் நூல் அங்கி தரிச்சு கையில கணக்கனுடைய மை கூட வச்சிருந்தவரை அவர் கூப்பிட்டு ஆனா சொன்னது பாருங்க. சோ இது இந்த வரைக்கும் இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல பார்த்தது, எசேக்கியேல் 9 பாக்குறது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கர்த்தர் இயேசு இந்த 7 சபையின் கால பகுதி நடந்துட்டு இருக்கும் போது 2 வரிகையில வந்திருப்பார்னா, வந்திருக்கும் போது அவர் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். எதுக்குன்னா அந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு மெய்யான சத்தியம் கொடுத்து போஷிக்க. இதுல என்ன புரியணும் நமக்கு அப்படின்னா சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த காலத்து பரிசுத்தவான்களுக்கு மெய் சத்தியத்தை போஷிக்க ஒரு சேனல் தேவன் சூஸ் பண்றார், ஒரு வழி அவர் தேர்ந்தெடுக்கிறார், ஒரே வழி தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷன் இந்த சபை பரிசுத்தவான்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவருடைய நாட்கள்ல எதெல்லாம் வெளிப்படுமோ அது அத்தனையும் கொடுத்துட்டார். ஆனா முழுசும் கொடுத்துட்டார் இல்லதான் உண்மையிலே. இனிமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துக்கு உரிய சில சத்தியங்களை வெளிப்பட காத்திருக்கு உண்மை. அது நம்ம தாழ்மையை நம்ம ஏற்றுக்கொள்ளுறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிரதானமா இந்த காலத்துக்கே உரிய விஷயங்களை அந்த மனுஷன் மூலம் அவர் கொடுக்கறது நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். எஜமான் அவர்னா, நாம வேலைக்காரர்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு பாத்திரம் அவர் அங்க தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் ஆரோக்கியம். அது நம்பி அதை சார்ந்து அதையவே பிரதானமான ஒரு மூலம் ஒரு சோர்ஸா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நம்முடைய விசுவாசத்துக்கு விசுவாச ஓட்டத்துக்கு. அது நாம அங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் அநேக இடத்துல பார்க்கும் போது அவர் ஏலாம் தூதன்னா அவர் தொழிக்க செய்வது ஏழாவது எக்காலம். அந்த ஏழாவது அக்காலத்துக்கு அது தேவனுடைய காலம்னு கூட பேரு, கடைசிய காலம் கூட அப்படின்னா சகோதர சகோதரிகளே எவ்வளவு விசேஷம் அது. அந்த ஒரு பாத்திரத்தை கொண்டு அந்த காலத்துக்குரிய பரிசுத்தவான்களை தேவன் போஷிக்கிற வழி நடத்துற விதம் எவ்வளவு முக்கியமா நாம அங்க கவனிக்கணும். அதுதான் அப்படிதான் கவனிக்கணும். அதுவும் அப்படி இல்லை, இதுதான் அந்த பாதை. ஏன்னா அது ஏழாவது தேவனுடைய கடைசிய காலம். ப்ரொக்ளைமிங் த ட்ரூத், ப்ரொக்ளைமேஷன் ஆஃப் த ட்ரூத் ட்ரம்பட்டுக்கு அடையாளம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. கடைசியா தேவன் வல்லமையா அந்த சத்தியத்தை துணிக்க செய்யற ஒரு விதமே சகோதர ரசல் மூலம் இருக்கு. சொல்றது ஓரளவு தான் சொல்ல முடியும். அது எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அங்க வேறுபடும். ஆனா எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இதுதான் தேவனுடைய ஏற்பாடு, இதுதான் நமக்கு பாதுகாப்பு ஆரோக்கியம் புரிஞ்சுட்டோம்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம இருப்போம் சகோதர சகோதரிக்கு. இப்போ சகோதர சகோதரிகளே இது நாம புரிஞ்சுட்டோம்னா இன்னும் நாம என்ன புரிஞ்சுக்கணும், அவர் மூலம் தேவன் கொடுக்கிற அந்த சத்தியங்களே நமக்கு ஆகாரம், அது நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். எது விஷயமா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பாத்திரத்தை தேவன் பயன்படுத்தின விதம் புரிஞ்ச ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அது முழுசா ஏற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட ஊழியம் அந்த பாத்திரத்தினுடைய ஊழியம் இருந்துச்சு, இன்ன வரைக்கும் அது எப்படி இருக்குது நம்ம நல்லா அங்க தெரியும். ஏன்னா அந்த ஊழியம் எப்படி இருக்கும்னா அந்த 4வது வசனத்துல அத அங்க சொல்லிடுறார். என்னன்னா, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் என்று முருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றியில என்ன பாருங்க, என்ன விஷயம் பாருங்க, நெற்றியில அடையாளம் போடுறது அவரு தான் கொடுக்கிறார். அப்படின்னா இங்க பெருமூச்சு விட்டு அழுகிறவங்க யாருன்னா, மெய்யான தேவனுக்காக அவருடைய வழிகளுக்காக வைராகியம் கொண்டிருக்கிற உண்மையான தேவனுடைய ஜனங்கள். அந்த ஜனங்களுடைய நெற்றியில அடையாளம் போடணும். அடையாளம் போடுறதுன்னா எதுக்காக சொல்லலாம், ஒரு வித்தியாசத்துக்கு இல்லைங்களா, மற்றவங்க கிட்ட இருந்து பிரிச்சருகிறதுக்கு. இவர்கள் என்னுடைய ஜனங்கள்னு தேவன் பிரிச்செடுக்கிற விதம் எப்படின்னா, அந்த மனுஷன் மூலம் அவருடைய மைக்கூட்டில இருந்து அந்த எழுதுகோள் மூலம் விழுகும் அந்த அடையாளம் அந்த நெற்றியில. என்ன அருமை விஷயம் இதெல்லாம். இன்னைக்கு நாம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெய்யான சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் சொன்னோம்னா எப்படித்தான் சொல்ல முடியும் தெரியுங்களா, அவர் மூல வெளியான சத்தியங்கள் அந்த அடையாளம், அந்த சத்தியத்தினால நமது நெற்றி எது குறிக்குது, நம்முடைய ஞானத்தை நிரப்பிக்கணும். எப்போ நம்முடைய ஞானத்தை அந்த பாத்திரம் சகோதர ரசல் அவர்கள் மூலம் தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள் கொண்டு நிரப்பிக் கொள்றோமோ, ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடக்கும், நாம் இந்த உலகத்துல இருந்து என்ன ஆகும், செப்பரேட் ஆயினிப்போம். பேபிலோன்ல இருந்து என்ன ஆகும், செப்பரேட் ஆயினிப்போம். வித்தியாசமான ஜனங்கள், பெக்குலியர் பீப்புள் ஆஃப் காட், தனியா நிற்போம். இந்த ஒரு அடையாளம் அந்த மனுஷன் கையில இருந்து தான் வாங்கும். எது கடையாளம் இது, இதை குறிக்குது அவர் மூலம் கொடுக்கிற அந்த ஆகாரம் அந்த போஷிப்பு ரொம்ப ஆரோக்கியமா, அது தேவனுடைய ஏற்பாடு சகோதர சகோதரிகள். அது நம்பலாம், எந்த அளவுக்கு வசனங்களோடு இசைந்திருக்குதோ அந்த அளவுக்கு நம்பலாம். ஆனா அதுக்கு கவனம் கொடுக்கும் போது ரொம்ப கவனம் கொடுக்கணும், கேஷுவல் இல்ல, ரொம்ப கவனம் கொடுக்கணும். சோ இது இது ஒரு தெய்வீக ஏற்பாடு, இது ஒரு தேவனுடைய மகத்துவமான விஷயம். அந்த பார்வையில அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரணமா இல்ல, 10 இது 16வது இல்ல, இது ரொம்ப விசேஷம், இது தான் இந்த காலத்துக்கு உரிய ஏற்பாடு. அந்த கனம் அந்த முக்கியத்துவத்தின் பார்வையில பார்க்கணும், அப்பத்தான் அதனுடைய முழு பிரயோஜனம் நமக்குள்ள அங்க கிடைக்கும். ஒருவேளை ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா, ஆள் மனசுல உணர்றோம் அது குறைவாயிட்டனால்தான் வேற ஆகாரம் வேற பிரயாசங்கள் போகுது மனசு. இதுதான் பாதை பிடிச்சிட்டோம்னா சகோதர சகோதரிகளே அதுல போதுமானது. அதை அஸ்திபாரம் வச்சுட்டு மேற்கொண்டு தேவன் நம்ம காலத்துக்கு என்ன நல்லா தருவாரோ அது கூட நம்ம பெற்றுக்கொள்ளும், அதுலயும் சந்தேகமே கிடையாது. ஆனா என்ன இல்லைன்னா அதைய ரெண்டாம் பட்சமா தள்ளிட்டு நாம ஒரு புது முயற்சி எடுக்கிறோம்னா கண்டிப்பா அது இன்ஜூரியஸ் தான், அது ஒரு ஆபத்துள்ள ஒரு சூழல் தான் அது நம்ம. சோ இதுக்கு மேல இது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கு, இந்த கால பகுதியில கர்த்தர் இயேசு வந்திருந்து ஒரு மனுஷன் தேர்ந்தெடுத்து அவர் மூலமே அவருடைய ஊழியக்காரர் வேலைக்காரருக்கு போஷிக்கிறார். அந்த போஜனத்தை தான் அவர்கள் புசிக்கிறாங்க, அதன் மூலத்தான் தேவனுடைய ஜனம் ஆகிறாங்க, அதன் மூலத்தான் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளா பிரிச்செடுக்கிறாங்க. பொழுது இந்த ஏற்பாடு அதுல நிறைவேறுகிற ஊழியம் அதுக்கு எந்த அளவுக்கு நாம் இசைந்திருக்கணும், எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும், அது எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணணும், எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கணும், அதெல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தரும் அங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி வந்துட்ட விஷயங்கள் தான் அது. இன்னைக்கு நாம எந்த சகோதரர் புல்பீட்ல ஏறி பேசிட்டாலும் அந்த போஜனம் தான் வருது, அந்த கால சத்தம் தான் துணிக்குது, அதுதான் துணிக்குது, அதுதான் துணிக்கும். ஏன்னா அதுதான் கடைசிய காலம், அதுதான் கடைசிய காலம், புதுசு இல்ல. எவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு நாம கொடுக்கணும். சோ நம்ம விசுவாசிக்கிற எந்த உபதேசம் ஆனாலும் சரி, நாம நம்புற எந்த ஆழமான தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, இந்த வழியா வந்தது தான். யாருமே இந்த வழிய பயன்படுத்தாம ஒரு புதிதான விஷயத்த சொந்தமா சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம், புதிதான விஷயத்த பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தாழ்மையில தேவன் ஆவியில இன்னும் ஜெபித்து வெளிப்பட வேண்டியவங்களை பெற்றுக் கொள்ளலாம், பெற்றுக்கொண்டு சகோதரில் கருவிக்கலாம். ஆனா ஏற்கனவே வெளியாயிட்ட வெளிச்சத்துக்கு உரிய கவனம், மதிப்பு, மகிமை கொடுத்து அதை பயன்படுத்தி அந்த வெளிச்சத்துல இன்னும் சில விஷயங்களை தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேற மாதிரி இல்லவே இல்லை. ஆனா இதெல்லாம் நாம செய்யணும். அதுதான் நீங்க ஏற்கனவே கற்று நிச்சயித்து கொண்டவைகளை உறுதியா நிலைச்சுன்னு இல்லைங்க. இதுதான் நாம கற்றுக்கொண்டோம். நான் அப்படித்தான் கற்றுக்கொண்டேன். ட்ரூத்க்கு வந்த புதுசுல எப்படி இந்த ட்ரூத் ஒரு சேனல் தெரிஞ்சது, சகோதரர்கள் தான் சொன்னாங்க இது இப்படி எபேசுல அவர் கையில இருந்து சிமர்னா கைக்கு மாறி பெர்கமு தயத்திரா சர்தை பிலடெல்பியா வந்து லவோதிக்கேயா வரும்போது இந்த பாத்திரத்துல இருந்து நமக்கு போஜனம் அங்க தேவன் கொடுக்கறாங்க. அப்படிதான் கற்றுக்கொண்டோம். அந்த பாத்திரத்தின் மூலம் வந்தது தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் டு சிக்ஸ்த் வால்யூம் ரீப்ரின்ஸ்ல இருக்க அத்தனை டாக்டரின்ஸ். இதுதான் இந்த காலத்துக்குரிய போஜனம். அப்பாத்தம் அப்படியே இருந்துச்சு, அன்னைக்கு மாத்திரம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆனா தேவன் அதை அடிப்படையா நாம் எடுக்கும் போது இந்த காலத்துக்குரிய சில விஷயங்களுக்கு கூட ரொம்ப கிருபையா நமக்கு வெளிப்படுத்துறோம். அதுவும் நமக்கு தான் சொந்தம். தாராளமா அந்த பிரயாசம் இருக்கணும். அதோடையே ஏற்கனவே வெளியாயிட்டதோடையே நிறுத்தி கொள்றது கூட இல்லை. ஏன்னா சகோதரர் மூலமா வெளிப்படாமல் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல வெளிப்பட வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கு. அதை சகோதரரே கூட ரொம்ப தாழ்மையிலாங்க சொல்லி எடுக்கிறார். அப்ப அது கூட நாம இந்த காலத்துல பெற்றுக்கொள்ளணும். ஆனா என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறோம்னா சகோதர சகோதரிகளே, அந்த வெளிச்சத்தை புறக்கணிச்சுட்டு இன்னொரு புது வெளிச்சமே அது அங்க வரும். இது சொல்லும் போது எல்லா உபதேசத்துக்கும் பொருந்தும். அப்படி பொருந்து போது வருது முக்கியமான டாபிக்ஸ், வேதாகம காலக்கணக்கு, அதே போல கர்த்தர் இயேசுனுடைய வந்திருத்தல், அதை நிரூபிக்கிற கால தீர்க்க தரிசனங்கள், அடையாளங்கள், அவருடைய பிரசன்னத்தில் ஸ்தாபிக்கப்படுகிற அவருடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள், எல்லா விஷயமே நமக்கு முறையாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. அதை நாம அங்க போய் பார்ப்பதே நமக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது ஏன் நாம சொல்லிட்டோம்னா, இன்னைக்கு அநேகர் இந்த ஆதி விஷயத்தை கவனிக்காம, ஒருவேளை தெரியாம அறியாம புது சிந்தனைகளுக்குள்ள புது முயற்சிகளுக்குள்ள எடுத்த உடனே போகும்போது நிறைய சிக்கல் ஆயிடுதாங்க. அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பரீட்சிக்கப்பட்டுடுது, குழப்பங்களுக்குள்ள போயிடுறோம், ஒரு தெளிவு இல்லாம போயிடுது. சோ அது நாம் செய்யக்கூடாது. அதுதான் நம்ம உங்களுக்கு அன்பா நம்ம அது முன் வைக்கிறோம். சோ தேவன் பயன்படுத்தின பாத்திரம், பயன்படுத்தின விதம், அந்த காலம், அந்த காலத்துக்கு உரிய விஷயங்களை இவ்விதமாக நம்ம புரிஞ்சு கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். அவ்வளவுதான். ஆனா இப்படி வந்துட்டவங்க தான் வேத மாணவர்கள். அவங்களுக்குள்ள கண்டிப்பா இந்த விஷயங்கள் குறிச்சு சந்தேகங்களோ குழப்பங்களோ வராது. ஒரே ஒரு விஷயத்துல ஒரு லிபரல் இருக்குது அப்படின்னா ஒரு 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 கன்சிடரேஷன் இருக்கு. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா அதுல இருவித கருத்து உலகம் முழுக்க இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அன்புல அதை ஆலோசிக்கணும், அன்புல அது ஒருத்தர் ஒருத்தர் கருத்துக்கள் பரிசோதிச்சு பார்க்கணும், நலமானதை பற்றி கொள்ளணும். ஆனா மற்ற விஷயங்கள் ரொம்ப பேசிக், குரோனாலஜி பேசிக் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, செகண்ட் பர்சன்ஸ் பேசிக், இதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே இருக்க கூடாது. இருந்தா மன்னிக்கணும், அது தப்பு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அஸ்திபாரமான விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ அதுல நம்ம இந்த ஒரு முடிவு எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாக அங்க இருக்கும். ஏன் இது நாம சொல்றோம்னா, வசனம் வாசிங்க, எரேமியா 6:16. இது நம்ம ட்ரூத் வந்திருக்கும் போது இது பெயர் சபைக்கு இந்த வசனம் சொல்லுவோம்.
வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
பாருங்க இந்த வசனம் 1874க்கு அப்புறம் ஒரு முக்கியமான வசனம் இது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு நாம சொல்லலாம். என்னன்னா, பூர்வ பாதை விட்டு கிறிஸ்தவ மண்டலம் அப்படியே விளங்கி போயிடுறாங்க நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள். அப்போ தேவன் காண்பிக்கிறதா, நின்னு யோசிங்க, இதுதான் பூர்வ பாதையா? அதாவது பூர்வ பாதைனா இந்த சுவிசேஷத்து சபைக்கு அது கர்த்தர் இயேசு 12 அப்போஸ்தலர்கள் தான் அந்த பூர்வம், அந்த பாதை. அதுக்கு திரும்பணும். நாம திரும்பிட்டோம் தேவ கிருபையில, இந்த 7வது காலத்துல அந்த மெய்யான பாதைக்கு திரும்பிட்டோம். எங்கெங்கயோ இருந்தோம், எந்தெந்த பிரிவுகள்லயோ. ஆனா இன்னைக்கு இதே ஒரு ஆவி நம்ம நமக்குள்ளேயே கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த நம்மளுடைய துவக்கத்தை கூட நம்ம யோசிக்கணும். எப்படி இந்த சத்தியங்கள் இந்த காலத்துக்கு வெளியாச்சு, யார் மூலம் வெளியாயிச்சு, அதுல என்னென்ன சத்தியமெல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு, என்னென்ன விசுவாசம் வைராக்கியம் கொண்டவங்க இதுல ஆதி காலத்துல இருந்துட்டாங்க நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மறந்துட வேண்டாம். அதுதான் நம்ம இந்த வசனத்துல அங்க கோட் பண்றோம். சோ இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. இதுவே நமக்கு அடிப்படையா இருக்கணும். மேற்கொண்டு நாம இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல மேற்படியான வெளிச்சத்தை பெற்றுட்டு நடக்க முயற்சி செய்யும் போது இது மெய்யான வெளிச்சம், இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா இதை காட்டிலும் வெளிச்சங்கள் கூட நமக்கு தென்படும், கவர்ச்சியா இருக்கும், ஆனா ஆபத்து இல்லைங்களா? ஆசரிப்பு கூடாரத்துல அது எது கிடையாது? ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பரிசுத்த ஸ்தலம் எந்த நிலை கிடையாது? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, நம்மளுடைய புதிய சிருஷ்டி நிலை, புதிய சிருஷ்டியா இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில நாம நம்மை பலியாக அர்ப்பணிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு வெளிச்சமே ஒரே ஒரு சோர்ஸ் தான். ஆசரிப்பு கூடாரத்துல இங்கிருந்து மாத்திரம் ஒரு வெளிச்சம். ஆமா பாருங்க, அந்த பொன் குத்துவிளக்கு அதுதான் மெய்யான சத்திய வசனங்கள். இதுல இருந்து தான் அந்த வெளிச்சம். ஆனா கொஞ்சம் ஸ்கிரீனை விலக்கி வெளியே பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய வெளிச்சம் இருக்கும். என்ன இருக்கும்? சூரியனே இருக்கும். ரெண்டு கம்பேர் பண்ணா எது வெளிச்சம் அதிகமா இருக்கும்? வெளியே இருக்கிறது அதிகமா இருக்கும். அதிக வெளிச்சம்னு வெளியே போனோம்னா நல்லா தான் இருக்கும். 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு அப்புறம் என்ன? ஆனா உள்ளே இருந்தா 24 hours உங்களுக்கு அந்த வெளிச்சம் கிளீன். யோசிக்கணும். சில சமயங்கள்ல அப்படித்தான் தேவனுடைய வசனம் அதோடு இசைந்த கருத்துக்கள் அவருடைய பரிசுத்தாவின் வழி நடத்துதல் இதெல்லாம் வைத்து நம்ம பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்துல வைராகியமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். அதுக்கு மேல சில சமயங்கள வரும்போது யோசிக்கணும், சிந்திக்கணும். நல்ல மாறுதுன்னா எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வேண்டாம் சகோதர சகோதரிகளே. அது ஒருவேளை இந்த காலத்துல அனுமதிக்கப்படுற சோதனையின் ஒரு ரூபமா இருக்கலாம். அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டாம். இது நாம முக்கியமாக அங்க புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இது தெரியல, அறியாம இருந்துட்டோம் அப்படி நம்ம சொல்ல முடியாத காரணம், ஏன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு கண்டிப்பா அறியாமை, இக்னோரன்ஸ் ஒரு காரணமா இருக்க போறது இல்ல. ஏன்னா தேவன் அவருடைய வார்த்தைகளை நம்ம கையில கொடுத்துட்டார், அவருடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்து அந்த வார்த்தைகளின் படியே படியே நாம போதிக்கணும். ஏசாயா 8:20 வாசிக்கிறோம் நாமோ இல்லைங்களா? அவருடைய வார்த்தைகளின் படியே நம்மள நியாயம் தீர்க்கிறார். வசனம் யோவான் 12:48 வாசிங்க. அது
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே
இரட்சிப்பு விஷயத்துல அது ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கணும். ஏன்னா ஃபோர்த் வால்யூம்ல ஒரு பாடம் இருக்கு, இந்த பாபிலோன தேவனே நியாயம் தீர்க்குது, எப்படி நியாயமான நியாய தீர்ப்பு, அது எப்படி நீதியான நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது அழகாக ஒரு பாயிண்ட் அதுல சகோதரர் சொல்றாங்க, தேவன் நமக்கு இத கணக்கு கேட்கும் போது எதுக்கெல்லாம் கேட்பாராமா, நம்ம என்னெல்லாம் அறிஞ்சிட்டோமோ ஆனா அதன்படி செய்யாம போயிருப்போம் இல்லைங்களா, அதுக்காக கணக்கு கேட்பார். உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படியே நீங்க நடக்கல கணக்கு கேட்பார், ஆனா அதுக்கு மாத்திரம் கேட்காம கேட்கறதோ நின்று கொள்ளாம இன்னொன்னுக்கும் சேர்த்து கேட்பாரு. நீங்க எதையெல்லாம் முயற்சி செய்திருந்தா அறிஞ்சிருக்கலாமோ அதுக்கும் சேர்த்து கணக்கு கேட்கற அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கு, நமக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அவருடைய நீதி எப்படி இருக்குது பாரு, நான் உங்களுக்கு எதெல்லாம் அறிவிச்சிருந்தனோ எதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருந்தீங்களோ அதன்படி நீங்க நடந்திருக்கணும், நடக்கலன்னா நான் உங்ககிட்ட கணக்கு கேட்பேன். உங்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சே, ஏன் நீங்க கேட்கல கேட்பேன். அது மாத்திரம் இல்ல, நீங்க முயற்சி செய்திருந்தா நீங்கள் இருந்த காலத்துல உங்களை சுற்றி இருந்த விஷயங்கள்ல எதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கலாமோ ஆனா நீங்க முயற்சி செய்யாம அறியாம விட்டதுனால செய்யாம இருந்திருப்பீங்க, அதுக்கும் நான் சேர்ந்து கேட்பேன். ஏன்னா நீங்க முயன்றிருந்தா அது கூட உங்களால் முடிஞ்சிருக்கும். எவ்வளவு சீரியஸ் பாருங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன குறை வச்சுட்டாங்க, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நாம அப்படியே அலைப்பாய்ந்து போவதுக்கு ஒண்ணும் இல்ல, என்னென்னலாம் தேவையோ எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அவருடைய ஏற்ற வழிகளின் மூலம். அது நம்ம பார்க்கலாம், பிரயாசம் இருக்கலாம், தியானிக்கலாம், அதைய பரிசோதிச்சு பார்த்து நம்பலாம், உறுதியா நம்பலாம், நிலைச்சு நிக்கலாம், சகோதரர்களுக்கு அந்த உதவி நாம் ஏறெடுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அதே வேளையில சில வேதம் அங்கீகரிக்காத விஷயங்கள் அது நம்ம பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கொள்ளணும், அதனால நம்மை கரைப்படுத்திக் கொள்ளாம கூட நம்ம அங்க இருந்தோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தாழ்மையான கருத்து என்ன கோணத்துல வைக்கிறோம்னா, சோ இந்த முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது இந்த மனநிலை இருக்கட்டும் நமக்கு. நாம் லவதிக்கிய கால பகுதிக்கு பகுதியின் பரிசுத்தவான்கள், இந்த கால பகுதிக்கு சத்தியத்துக்கான போஷிப்புக்கு தேவன் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த ஏற்பாடுக்குள் நாம் இருப்பது நமக்கு ஆரோக்கியம், அது பிரதானம். அதனுடைய உதவியோடு மற்ற விஷயங்கள் வளர்ச்சிக்கு எதுவா செய்யுங்க, குட் ஹெல்தி நல்லது ஆரோக்கியம், எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பாதை இந்த கிடைச்சிட்ட வெளிச்சம் அதை மறந்துட்டு அதை பார்க்காம அதை பற்றி அறியாம ஒரு புது என்று சொல்லி குழப்பத்துல போய் நம்ம நம்முடைய விசுவாசத்தை நம்ம விரயம் செய்துட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கோணத்துல சகோதர சகோதரில் ஒரு வேலை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போது நம்ம செய்ய முடிஞ்சதெல்லாம் என்னன்னா, இந்த சேனலுக்கு நம்ம காமிக்க முடியும். ஒருவேளை இந்த விஷயத்துல டவுட், அந்த விஷயத்துல நாம் இன்னும் தெளிவு பண்ணணும்னா, அன்பா சகோதர சகோதரர்களை அதை பார்ப்போம், அந்த கருத்தை சிந்திப்போம், அந்த வியாக்கியான அந்த இன்டர்பிரேஷனை யோசிப்போம். இதுதான் நம்ம அங்க செய்ய முடியும். அது தேவன் நம்ம வழிநடத்துவார். இது ஒரு ஆசீர்வாதமான பிரயாசமா நமக்கு ஆசீர்வச்சு தருவார். நாம காத்திருப்போம். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.